السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، وصلى الله وسلم وبارك على سيدنا وحبيبنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. لقد كان في قصصهم عبرة لأولي الألباب، ما كان حديثا يفترى ولكن تصديق الذي بين يديه وتفصيل كل شيء وهدى ورحمة لقوم يؤمنون. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்த ஒருவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், அவன் ஏகன், இணை துணையற்றவன், வணங்குவதற்கு தகுதியானவன். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நான் மீண்டும் புகழ்ந்து துதிக்கிறேன். அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தமது வாழ்க்கையின் நேர்வழியாக பின்பற்றி வாழ்ந்த நல்ல மனிதர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சலவாத்தும் சலாமும் என்றென்று உண்டாகட்டும். அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நல்ல மனிதர்களை பற்றி பேசப்படுகிற பொழுது அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்குகிறது. இதா துக்கிர அஸ்ஸாலிஹூன் நஸலத்தி ரஹ்மா. நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதே ஒரு மனிதனுடைய வரலாற்றை மாற்றி விடுகிறது, நலவின் பக்கம் வழிகாட்டுகிறது. அந்த வகையிலே இந்த பள்ளி வாயிலின் நீயத்தோடு குழுமி இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள், எல்லா சந்தர்ப்பங்கள் எல்லா நிலைமைகளிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தக்வாவோடு வாழ்ந்து நல்ல மனிதர்களுடைய வரலாறுகளை விளங்கி அமல் செய்யுமாறு முதல் தக்வாவை கொண்டு நான் வசிய செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹை நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனை நாம் படிக்கிற பொழுது அல்லாஹு தஆலா அருள்மறை அல் குர்ஆனிலே பல மனிதர்களுடைய வரலாறுகளை சொல்லி இருக்கிறார். சாதாரணமான மனிதர்களை பற்றியும் அல் குர்ஆன் பேசி இருக்கிறது. ஏனென்றால் மனிதர்களுடைய வரலாறை படிக்கிறது இருக்கிறதே, இது மனிதனுக்கு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக, மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த வழிகாட்டல்களை கொடுக்கிறது. அந்த வகையிலே இன்றைய நாள் இஸ்லாத்துடைய மூன்றாவது ஹலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இன்றைய ஹுதுபாவிலே கொஞ்சம் பேசலாம் என்று நினைக்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வெட்கத்தை பற்றி நாம் பேசுகிற பொழுது, பணிவை பற்றி பேசுகிற பொழுது, குர்ஆனை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை வரலாறு நடுகிலும் காண முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கமான நபித்தோழர் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உஸ்மானை பற்றி கேட்கப்பட்ட பொழுதே அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உஸ்மானை பற்றியா என்னிடம் கேட்கிறீர்கள்? மலாயிக்காமார்களுக்கு மத்தியில் அவர் துன்னூரையின் இரண்டு பிரகாசமுடையவர் என்று அழைக்கப்படுகிறார். அந்த மனிதரை பற்றி என்னிடம் எதனை கேட்கிறீர்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 6 வருடங்களின் பிறகுதான் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கிறார்கள். மிக அழகான தோற்றமுடைய ஒரு வாலிபராக, கம்பீரமான வாலிபராக குரேஷியர்கள் மத்தியிலே வாழ்கிறார்கள். ஜாஹிலியா காலத்திலே கூட உஸ்மான் இப்னு அஃபான் தன்னுடைய வாயினால் மதுபானத்தை சுவைத்தது கிடையாது. விபச்சாரம் என்ற கொடிய பாவத்தை ஜாஹிலியா என்ற அறியாமை காலத்திலே கூட உஸ்மான் இப்னு அஃபான் அந்த பாவத்திலே ஈடுபட்டது கிடையாது. குரேஷியர்களுக்கு மத்தியில் உஸ்மான் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக திகழ்ந்தார்கள். என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை கொடுத்திருந்தான். ஒரு செல்வந்தரான ஒரு வியாபாரியாக இருந்தார்கள். அதே நேரத்திலே மிக பணிவான குணமுடையவர்களாகவும் இருந்தார்கள். செல்வத்தோடு பணிவு ஒன்று சேர்வதே மிக அரிதாகவே இருக்கிறது. செல்வம் மனிதரிடம் வருகின்ற பொழுது ஒரு விதமான செல்வ செருக்கும் அவனிலே குடிகொள்கிறது. ஆனால் உஸ்மான் இதற்கு விதிவிலக்காக இருந்தார்கள். செல்வம் இருந்தாலும் கூட ஜாஹிலியா என்ற இஸ்லாத்திற்கு முற்பட்ட காலத்திலே அவர்கள் மனிதர்களுக்கு கொடை கொடுக்கக்கூடிய பணிவான குணமுடையவர்களாக இருந்தார்கள். இவர்களுக்கு மனதிலே ஒரு ஆசை இருந்தது. வாலிபர் ஒரு ஆசை இருந்ததே, மிகச்சிறந்த குறைஷி மனிதர்களில் ஒருவருடைய மகளை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை. யார் அவர்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படவில்லை, ஆனால் அவருடைய மகள் ருக்கையாவை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு இருந்தது. காலத்தை எதிர்பார்த்தார்கள். ஆனாலும் நடந்தது என்ன? நபி அவர்கள் தன்னுடைய சொந்தக்காரர் அபூ லஹபுடைய மகன் உத்பாவுக்கு அந்த பெண்ணை திருமணம் முடித்து வைத்தார்கள். உஸ்மானுக்கு கடுமையான கவலை. தான் எதிர்பார்த்த ஒன்று கை நழுவி போய்விட்டது. ஒரு நாள் தன்னுடைய வீட்டிலே கவலையோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே உஸ்மானுடைய சிறிய தாய் சுஹதா பின்து குரைஷ் உஸ்மானிடத்திலே வந்தியா, உஸ்மான் எதற்காக கவலையோடு இருக்கிறீர்கள்? சொன்னார்கள், உஸ்மான் என்னுடைய சிறிய தாயே, நான் எதிர்பார்த்த ஒரு விடயம் கைகூடாமல் சென்று விட்டதே. ஒரு பெண்ணை திருமணம் செய்ய நினைத்தேன், ருக்கையா அந்த பெண் இன்னும் ஒரு மனிதரை திருமணம் முடித்துக் கொண்டார். இந்த பெண் சொன்னார், உஸ்மானே உங்களுக்கு அதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? என்ன அது? மக்காவிலே ஒரு நபி வந்திருக்கிறார். நபியா? யார் அவர்? சொன்னார்கள், வெளியிலே சென்று பாருங்கள், செய்தியை விசாரியுங்கள். வீட்டில் இருந்து எழும்புகிறார்கள் உஸ்மான். பாதைக்கு செல்கிறார்கள். அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். அபூபக்கர் உஸ்மானை பார்த்து, உஸ்மான் ஒரு நபி வந்திருக்கிறார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஒரு நபி வந்திருக்கிறார். யார் அவர்? முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ். உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள் திகைத்து விட்டார்கள். ஹாதா சாதிகுல் அமீன், இவ்வளவு நாளாக நாம் உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த மனிதரா? ஆம், அவர்தான். உஸ்மான் கேட்கிறார்கள், எங்கே அவர் இருக்கிறார்? அந்த நேரத்திலே சொல்லப்படுகிறது, அபூபக்கர் அவர் சொல்கிறார், இந்த இடத்திலே இருக்கிறார்கள். நபி அவர்களிடம் செல்கிறார்கள், ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறார்கள். நபி அவர்களுடைய கையை பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். காலம் செல்கிறதே, அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம். இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் காபிர்கள் எவ்வாறெல்லாம் வதைக்க முடியுமோ, எவ்வாறெல்லாம் நோவினை செய்ய முடியுமோ, அவ்வாறெல்லாம் நோவினை செய்கிறார்கள். அந்த தருணத்திலே நபி அவர்களுடைய உறவுக்காரர் அபூ லஹப் தன்னுடைய மகன் உத்பாவை பார்த்து சொல்கிறார், உத்பா, இந்த முஹம்மதுடைய மகள் ருக்கையாவை நீ தலாக் சொல்ல வேண்டும். எதற்காக? நபி அவர்களுடைய உள்ளத்தை நோவிப்பதற்காக. உத்பா தன்னுடைய மனைவி ருக்கையாவை தலாக் சொல்லி விடுகிறார். நபி அவர்களுக்கு இஸ்லாத்திற்கு எதிரான நோவினை ஒரு பக்கம் இருக்க, இவ்வாறான ஒரு கவலையான செய்தி, மகள் தலாக் சொல்லப்பட்டு விட்டாள், விவாகரத்து செய்யப்பட்டு விட்டாள். வீட்டுக்கு ஒரு கையா திரும்பி வருகிறார்கள். அன்றைய நாள் நபி அவர்களுக்கு கவலையாக இருந்தாலும் அது உஸ்மானுக்கு சந்தோஷமான நாளாக மாறுகிறது. காலம் செல்கிறதே, நபி அவர்களிடம் சென்று, ரசூலல்லாஹ், உங்களுடைய மகள் ருக்கையாவை நான் திருமணம் செய்ய தயாராக இருக்கிறேன். உஸ்மான், உங்களை போன்ற ஒரு மனிதர், உங்களை போன்ற ஒரு மனிதர் திருமணம் பேசுகிற பொழுது அவர் மறுக்கப்பட மாட்டார். என்னுடைய மகளை உங்களுக்கு நான் திருமணம் செய்து தருகிறேன். தன்னுடைய மகளை அழைத்தார்கள். ருக்கையா, உன்னுடைய கணவர் உஸ்மானுக்கு உபகாரம் செய்வாயாக. ஏன் தெரியுமா? அவர் என்னுடைய தோழர்களில் என்னுடைய குணத்திற்கு மிக ஒப்பான மனிதர். அவருக்கு நீங்கள் உபகாரமாக அவரோடு நடந்து கொள்ளுங்கள் என்று மகளுக்கு வசியம் செய்கிறார்கள். அன்றைய திருமணத்தை பார்த்தவர்கள் சொல்கிறார்கள், அஹ்சனு ஸௌஜைனி ரஹாஹுமா இன்ஸானு ருக்கையத்து வஸௌஜுஹா உஸ்மானு. மனிதர்கள் கண்ட மிக அழகான இரண்டு ஒரு ஜோடி அழகான ஒரு தம்பதியினர் இது உஸ்மானும் உஸ்மானுடைய மனைவி ருக்கையாவும் என்று சொல்கிறார்கள். காலம் செல்கிறதே, ஆனால் இவர்களுக்கு எதிரான நோவினைகள், வேதனைகள், காபிர்களினால் முன்வைக்கப்பட்ட சோதனைகள் முடிவடைவதாக இல்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான் நீங்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து விடுங்கள். உஸ்மான் இப்படிப்பட்ட மனிதர். மனிதர்களே, உஸ்மான் ஒரு வியாபாரி, ஒரு செல்வந்தர், சிறப்பான மனிதர், கௌரவமானவர். இந்த நேரத்திலே தன்னுடைய சொந்த பணம், தன்னுடைய கடைகள், தன்னுடைய நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்கள் அத்தனை பேர்களையும் துறந்து, சொந்த வீடு சொந்த நாடு அத்தனையும் துறந்து தன்னுடைய மனைவியுடைய கரம் பற்றி உஸ்மான் புறப்படுகிறார். அபிசீனியாவுக்கு மனைவியோடு அங்கு இருக்கிறார்கள், கொஞ்ச காலம் இருக்கிறார்கள், ஆனாலும் நபி அவர்களை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. மீண்டும் மதீனாவுக்கு வருகிறார்கள், ஆனால் காபிர்களுடைய வேதனை, அவர்களுடைய சோதனை, அவர்களினால் ஏற்படக்கூடிய இன்னல்களும் முடிவதாக இல்லை. மீண்டும் உஸ்மான் நபி அவர்களுடைய உத்தரவின் பேரில் தன்னுடைய மனைவி ருக்கையாவோடு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று விடுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, வெறுமனே அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன காரணத்திற்காக, என்னுடைய இரட்சகன் அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்ன காரணத்திற்காக, அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தர், அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டும் துரத்தப்படுகிறார். ஆனால் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். முடிவை பாருங்கள், உஸ்மான் மதீனாவுக்கு புறப்படுகிறார்கள். மதீனாவுல கொஞ்ச காலம் இருக்கிறார்கள், ஆனால் மதீனாவுக்கு சென்றவுடன் தன்னுடைய மனைவி ருக்கையா நோய்வாய்ப்பட்டு விடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்காக அழைப்பு விடுக்கிறார்கள். பத்ருடைய நிகழ்வு இருக்கிறதே, அதற்காக தயாராகுங்கள். உஸ்மான் தயாராகிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், மருமகனை பார்த்து, உஸ்மான் நீங்கள் இங்கு வரக்கூடாது, உங்களுடைய மனைவி நோயாளியாக இருக்கிறார், மனைவிக்கு நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். பதிலுக்கு சென்ற நபி அவர்கள் திரும்பி வருகிறார்கள். கவலையான செய்தி காத்திருக்கிறது. உஸ்மானுடைய மனைவி ருக்கையா நபி அவர்களுடைய மகள் மௌத்தாகிவிட்டார். உஸ்மான் தன்னுடைய மருமகன் என்ற அந்த பெயரும் அத்தோடு துண்டிக்கப்பட்டு விடுகிறார். கவலையான செய்தி என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மானை அழைத்தார்கள். உஸ்மான், நீங்கள் அடுத்த திருமணம் செய்ய விருப்பம் இருக்கிறதா? ஆம் யா ரசூலல்லாஹ். இதோ என்னுடைய அடுத்த மகள் உம்மு குல்தூம் இருக்கிறார், அவரை திருமணம் செய்து கொள்ளுங்கள். நபி அவர்களுடைய அடுத்த மகளை திருமணம் செய்து வைக்கிறார்கள். அன்றைய நாளில் இருந்து அவர்களுக்கு துன்னூரை, இரண்டு பிரகாசம் உடையவர் என்று பெயர் சொல்லப்படுகிறார். காலம் செல்கிறதே, உம்முக்குள் தூமும் மூத்தாகி விடுகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு திருமணம் முடிக்காத இன்னும் ஒரு மகள் இருந்திருந்தால் அவரையும் உஸ்மானுக்கு நான் முடித்து வைத்திருப்பேன். அன்பிற்குரியவர்களே, மதீனாவிலே வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். வெறும் கரமாக வந்தவர்கள் உஸ்மான். தபூக்குடைய யுத்தம் வருகிறதே, அந்த நேரத்திலே நபி அவர்கள் படையை தயார் செய்யுமாறு சொல்கிறார்கள். படை தயாராகிறது, சுமார் 30,000 மேற்பட்ட மனிதர்கள். ஆனால் கையிலே படைக்குரிய செலவீனம் எதுவுமே கிடையாது. அபுபக்கர் முழு பணத்தையும் கொண்டு வருகிறார்கள். உமர் 4,000 திரகம் தங்க காசுகளை, வெள்ளி காசுகளை கொண்டு வருகிறார். ஆனால் அந்த தபூக்குடைய படைக்கு இது போதாதே. நபி அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த படையை தயாரிக்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே உஸ்மானுக்கு சொந்தமான 100 ஒட்டகைகள் சுமையுடைய ஒரு வியாபார குழு சிரியாவை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டது. இந்த செய்தி உஸ்மானுடைய காதில் விழுந்ததுதான் தாமதம். சொன்னார்கள், உஸ்மான் நிறுத்துங்கள், அந்த வியாபார ஒப்பந்தத்தை நான் முறித்து விடுகிறேன், அந்த 100 ஒட்டகைகளையும் கொண்டு வாருங்கள். நபி அவர்களிடம் கொண்டு வந்து, யார சூழல்லா, இதோ என்னுடைய தர்மம், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனாலும் உஸ்மானுடைய மனம் திருப்தி அடையவில்லை. மீண்டும் சென்றார்கள், 100 ஒட்டகம், இன்னும் 100 ஒட்டகம். சுமாராக அன்றைய நாள் 940 ஒட்டகைகளை நபி அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிறார்கள். 60 குதிரைகளை வாங்குகிறார்கள். 700 ஊமையாக்கள் நிறைந்த தங்கம், 10,000 திரகம் நிறைந்த வெள்ளி காசுகள், அத்தனையும் கொண்டு வந்து நபி அவர்களுக்கு முன்னால் கொட்டுகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்றைய நாளுக்கு பிறகு உஸ்மான் என்ன செய்தாலும் அது அவருக்கு எந்த சங்கடத்தையும் ஏற்படுத்தாதே. அல்லாஹ் உஸ்மானுக்கு தன்னுடைய பொருத்தத்தை கடமையாக்கிவிட்டார். படை திரும்பி வருகிறதே, உஸ்மானுடைய செல்வம் வார்த்தையாக விகிதமாக இருக்கிறது. அதை உஸ்மானிடத்தில் திருப்பி கொடுங்க என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் உஸ்மான் சொன்னார்கள், யார சூழல்லா, அல்லாவுக்காக கொடுத்தது எனக்கு திருப்பி வேண்டாம், வேலைகளுக்கு கொடுத்திருங்க. ரோமா என்று ஒரு கிணறு மதீனாவிலே இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு. அந்த கிணறு ஒரு அந்நிய மனிதரிடம் இருக்கிறது. தண்ணீர் கொடுக்கிறார் இல்லை அந்த மனிதர். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த பிகரு ரோமாவை வாங்கி வக்ஃப் செய்கிறாரோ, முஸ்லிம்களுக்காக கொடுக்கிறாரோ, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பானாக. உஸ்மானை தவிர வேறு யார் இருக்கிறார்? தன்னுடைய முழு செல்வத்தையும் இஸ்லாத்துக்காக இழந்த மனிதர், நாட்டை துறந்த மனிதர். மதீனாவில் அல்லாஹ் மிகப்பெரிய செல்வந்தராக மாற்றி விடுகிறான். 10 வருடங்களுக்கு முன்னராக, சுபஹானல்லாஹ், சுமாராக 10 வருடங்கள் கூட நகரவில்லை. உஸ்மான் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அதை செய்கிறேன். அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்காக ஒப்பு செய்கிறார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 2 அடிமைகளை உரிமை விடுவார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள். நபி அவர்களுடைய வீட்டிலே படுத்தவாறு இருக்கிறார்கள். ஆடை சற்றி அங்குமிங்குமாக இருக்கிறதே, கதவு தட்டப்படுகிறது. அபூபக்கர் நுழைகிறார், நபி அவர்கள் சயனித்திருக்கிறார்கள். கதவு தட்டப்படுகிறது, உமர் ரலியல்லாஹு அவர்கள் உத்தரவு பெற்று நுழைகிறார்கள், நபி அவர்கள் படுத்தவாறே இருக்கிறார்கள். மூன்றாவது தடவை கதவு தட்டப்படுகிறதே, யார் உஸ்மான் வந்திருக்கிறார், நபி அவர்கள் அவ்வாறே திடுக்கிட்டு எழுந்து விட்டார்கள். ஆயிஷா ரலி அவர்களுக்கு ஆச்சரியம், யார் ரசூலல்லாஹ், அபூபக்கர் மூத்த சஹாபி மூத்த தோழர் உமர் வந்த பொழுது நீங்கள் அசையவில்லை, ஏன் உஸ்மானுக்காக இவ்வளவு சங்கை? நபி அவர்கள் சொன்னார்கள், நான் மலாயிக்காமார்கள் பார்த்து வெட்கப்படக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா? நான் சயனித்திருந்தால் உஸ்மான் வெட்கப்பட்டு திரும்பி போய்விடுவாரோ என்று பயந்தேன் என்பதாக சொன்னார்கள். சஹாபாக்களில் மிக கடுமையான வெட்க சுபாவமுடையவர்களாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு திகழ்ந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்களே, வெட்கம் இல்லாவிட்டால் ஒரு மனிதன் எதனையும் செய்ய முடியும். வெட்கம் ஈமானுடைய நம்பிக்கையுடைய ஒரு பகுதி என்று சொன்னார்கள். உஸ்மான் கியாமுல்லைல் இரவு நேர வணக்கம், இரவு நேரம் வந்துவிட்டால் உஸ்மான் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள், ஆனால் இரவு நேரம் வந்துவிட்டால் குர்ஆனோடு அழ ஆரம்பித்து விடுவார்கள், தக்பீரை கட்டுவார்கள். சில சந்தர்ப்பங்களில் ஒரு நாள் இரவிலே குர்ஆனை பாராயணம் செய்து முடித்து விடுவார்கள். குர்ஆனை சுமந்து ஒரு ஹாஃபிஸாக இருந்தார்கள். இரவு நேரத்திலே அழுது அழுது குர்ஆனை திலாவத் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் கபர்களின் பக்கம் சென்று விட்டால் தாடி நலையக்கூடிய அளவு அழுவார்கள். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர். சுப்ஹானல்லாஹ், ஆட்சி பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சஹாபாக்களுடைய பெரும்பான்மையானவர்கள் அவரை ஆட்சியாளராக முடிவு செய்கிறார்கள். ஆட்சியை கையிலே எடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரெண்டு வசியத்துக்களை எதிர்பார்த்தவர்களாக, ஒன்று, நபி அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான் அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சி என்ற ஒரு ஆடையை அணிவிப்பான், அதனை சில குழப்பவாதிகள், சில கிளர்ச்சியாளர்கள், சில நயவஞ்சகர்கள் கலட்டுவதற்கு முனைவார்கள், உங்களுடைய ஆட்சியை பறிக்க முனைவார்கள், நீங்கள் என்னை சந்திக்கின்றவரை அதனை கலட்டி விடாதீர்கள் என்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி அவர்கள் சொன்ன முதலாவது வசியம், ஆட்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் கபூல் செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது சொன்னார்கள், உஸ்மான் நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள், கொலை செய்யப்படுவீர்கள், பொறுமையாக இருங்கள். இந்த ரெண்டு வசியத்துக்களையும் உஸ்மான் எதிர்பார்த்திருந்தார்கள். தன்னுடைய ஆட்சி காலம் 6 வருடங்கள் மிக அமைதியாக கழிகிறது. 12 வருட ஆட்சி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், 6 வருட காலங்கள் மிக அமைதியாக கழிகிறது. எவ்வாறு என்றால், உஸ்மான் தன்னுடைய ஆட்சியில் தன்னுடைய சொந்தக்கார ஒரு மனிதர் சாராயம் குடித்து விடுகிறார். உஸ்மானிடம் சொல்லப்படுகிறது, சுபஹுடைய தொழுகை தொழுவித்த பிறகு உஸ்மான் திரும்பி பார்த்து கேட்கிறார்கள், இந்த மனிதர் மதுபானம் குடித்தது உண்மையா? சஹாபாக்கள் சாட்சி பார்க்கிறார்கள், ஆம், மனிதர்களுக்கு முன்னால் அவருக்குரிய கசையடியை நிறைவேற்றி விடுகிறார்கள். தன்னுடைய உறவுக்காரர் நீதம் என்று வருகிற பொழுதே அது உஸ்மான். அழகான ஆட்சி, ஆனால் நபி அவர்கள் செய்த வசியத் மாதிரி அடுத்த 6 வருடங்களில் சில சில குழப்பங்கள் முளைக்க ஆரம்பிக்கிறது. பல நாடுகளில் இருந்து வந்த கிளர்ச்சியாளர்கள், நயவஞ்சகர்கள், இனவாதிகள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட ஆரம்பிக்கிறார்கள். எதற்காக, என்ன அநியாயம் செய்தார்கள், ஒன்றுமே கிடையாது, ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்ய வேண்டும், ஆட்சியில் இருந்து நகர்த்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இலக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலே 40 நாட்கள் முற்றுகையிடப்படுகிறார்கள். ஒரு நாள் பள்ளி வாயலுக்கு வருகிறார்கள். நபித்தோழர்களில் மிக முக்கியமான சஹாபாக்கள் அலி, தல்ஹா, ஜுபைர் போன்ற மிக முக்கியமான சஹாபாக்கள் பள்ளியில் இருக்கிறார்கள். உஸ்மான் பள்ளி வாயலுக்கு வந்து கேட்கிறார்கள். அந்த மனிதர்களை பார்த்து, மனிதர்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய நேரத்திலே, என் அருமை தோழர்களே, இன்று நான் உங்களிடம் ஒரு சாட்சியத்தை பெற விரும்புகிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, தபூக்குடைய படையை தயார் செய்பவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பானாக என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நான் என்னுடைய சொந்த பணத்தினால் அந்த படை முற்றாக தயார் செய்தேன். இதற்கு நீங்கள் சாட்சி வகர்கிறீர்களா? அங்கிருந்து அத்தனை சஹாபாக்களும் சொன்னார்கள், ஆம், நாம் சாட்சி. உஸ்மான் கேட்கிறார்கள், என் அருமை தோழர்களே, மனிதர்கள் தண்ணீர் குடிக்க இயலாமல் பஞ்சப்பட்ட காலத்திலே பிகரு ரோமாவை வாங்குபவருக்கு சொர்க்கம் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, நான் வாங்கி கொடுத்தேன், நீங்கள் சாட்சி சொல்கிறீர்களா? ஆம், சாட்சி சொல்கிறோம், நீங்கள் தான் உங்களுடைய பணத்தினால் வாங்கி கொடுத்தீர்கள். மூன்றாவதாக கேட்டார்கள், தோழர்களே, அந்த பிகரு ரோமாவில் இருந்து தண்ணீர் குடிப்பதற்கு இன்றைய நாள் நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன். மனிதர்கள் என்னை தடுக்கிறார்கள். மூன்றாவது கேட்டார்கள், என் அருமை தோழர்களே, இந்த பள்ளிவாயருடைய ஒரு பகுதியை நான் வக்ஃப் செய்திருக்கிறேன், அதற்கு சாட்சி பகர்கிறீர்களா? ஆம், நாம் சாட்சி பகர்கிறோம். உஸ்மான் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய ரத்தம் மூன்று காரணங்களுக்காகத்தான் ஓட்டப்படும். ஒரு மனிதன் மூன்று காரணத்தினால் கொலை செய்யப்படுவான். ஒன்று, இஸ்லாத்தை அவன் மாற்றி இருக்க வேண்டும். இஸ்லாத்தில் நுழைந்த பிறகு அவன் மதம் மாறி இருக்க வேண்டும். அல்லது திருமணத்திற்கு பிறகு விபச்சாரம் செய்திருக்க வேண்டும். அல்லது ஒரு மனிதரை கொலை செய்திருக்க வேண்டும் அநியாயமாக. இந்த மூன்று பாவத்தை நான் இஸ்லாத்திலோ இஸ்லாத்திற்கு முன்னராகவோ நான் செய்யவில்லையே, எதற்காக என்னை கொலை செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். அன்றைய நாள் இரவு ஒரு கனவு காண்கிறார்கள். என்ன கனவு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்கிறார்கள். நபி அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சாப்பாட்டிலே அபூபக்கர் உமர் இரண்டு பேர்களும் இருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சாப்பிடுவதற்காக சென்ற பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே சொல்கிறார்கள், உஸ்மான், இன்றைய நாள் அல்ல, நாளைக்கு நோன்பு நோருங்கள், நாளைக்கு நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், எங்களோடு இஃப்தார் செய்யலாம் என்று சொல்கிறார்கள். உஸ்மான் புரிந்து கொண்டார்கள், என்னுடைய மரணம் நெருங்கிவிட்டது. அடுத்த நாள் நோன்பை நோக்கிறார்கள். அலிபுன் அபி தாலிப் தன்னுடைய மகன் ஹசனோடு வருகிறார். யா அமீருல் முஃமினீன், அனுமதி தாருங்கள், இந்த கிளர்ச்சியாளர்களை அப்புறப்படுத்தி விடுகிறோம். அபூ ஹுரைரா பாலோடு வருகிறார்கள், எங்களுக்கு அனுமதி தாருங்கள், இந்த கிளர்ச்சியாளர்களை நாம் யுத்தம் செய்து அப்புறப்படுத்துகிறோம். உஸ்மான் சொன்ன வார்த்தையை பாருங்க முஸ்லிம்களே, சொன்னார்கள், எனக்காக இந்த பூமியில் ஒரு ரத்தம் ஓட்டப்படுவதை நான் விரும்பவில்லை. நான் எனக்காக எந்த ஒரு மனிதரும் கொலை செய்யப்படுவதை விரும்பவில்லை. விட்டுவிடுங்கள் என்னை. வீட்டுடைய பாதுகாப்பை அகற்றி விடுகிறார்கள். அடுத்த நாள் நோன்பாளியாக குர்ஆனை விரித்து ஓத ஆரம்பிக்கிறார்கள். ஒரு மனிதன் உள்ளுக்கு நுழைந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியுடைய கன்னத்திலே ஓங்கி அறைந்து விடுகிறார். உஸ்மான் அந்த மனிதரை பார்த்து, மனிதனே, அல்லாஹ்வுடைய கண்ணை குருடாக்கட்டும், உன்னுடைய கையையும் காலையும் துண்டிக்கட்டும், உன்னை நரகத்திலே நுழைய செய்யட்டும், எதற்காக அந்த பெண்ணை நீ அடிக்கிறாய் என்று ஒரு சாபம் விடுகிறார்கள். இன்னும் ஒரு மனிதன் பின்னால் வந்து உஸ்மான் ரலி அவர்களை ஒன்பது வெட்டுக்கள் வெட்டி விடுகிறார். உஸ்மான் ரலி அவர்கள் அப்படியே சரிந்து விடுகிறார்கள். அவருடைய ரத்தம் விழுந்த முதலாவது ரத்த சொட்டு என்ற சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்திலே விழுகிறது. உஸ்மான், அல்லாஹ் இந்த அநியாயக்காரர்களுக்கு கூலி கொடுக்க போதுமானவன். இந்த ஆயத்திலே முதலாவது சொட்டு ரத்தம் விழுகிறதே, உஸ்மான் ஷஹீதாகி விடுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நபி அவர்களுடைய வசியத், ஒரு நல்ல ஒரு மனிதர் இருந்தாலும் அவர்களுக்கு அநியாயம் செய்வதற்கும் அநியாயக்காரர்கள் பயப்பட மாட்டார்கள். அபு கிலாபா ஹதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஷாமுக்கு சென்றேன். ஒரு மனிதன் கை வெட்டப்பட்டு, கால் வெட்டப்பட்டு, கண் குருடாக்கப்பட்டு, நரகமே நரகமே என்று கதறிக்கொண்டிருந்தான். அந்த மனிதனிடத்திலே போய் என்ன என்று விசாரித்தேன். அவன் சொன்னான், உஸ்மானுடைய வீட்டுக்குள் முதல் முதலாவதாக நுழைந்தது நான் தான். அவர் நான்கு பதுவாக்கள் செய்தார், என்னுடைய கண் குருடாகி விட்டது, கை கால் வெட்டப்பட்டு விட்டது, நரகத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த மனிதர் கதறிக் கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அநியாயக்காரர்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் கூலி கொடுத்து ஆகுவார். ஜெயித் இப்னு அபி ஹபீப் சொல்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்த அத்தனை பெயர்களும் பெரும்பான்மையானவர்கள் பைத்தியம் பிடித்து தான் இறந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அநியாயம் செய்தவர்களுக்குரிய கூலி அல்லாஹ்விடம் பொறுப்பாக இருக்கிறதே. ஆனால் நியாயவான்கள் இவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நாம் இழந்தவற்றை நிச்சயமாக திருப்பி தருவான் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதைத்தான் நமது குர்ஆன் நமக்கு சொல்லி இருக்கிறது. நம்மை பொறுமை காக்குமாறு ஏவி இருக்கிறது. சுப்ஹான் அல்லாஹ், வரலாறு அதற்கு சான்று பகர்கிறதே. ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த நாட்டிலே சிறந்த நல்ல உள்ளம் படைத்த மனிதர்கள் நிறைய இருக்கிறார்கள். இந்த மனிதர்களுக்கு நாம் அடைந்த இன்பத்தை காட்டக்கூடாதா? நாம் பெற்ற இந்த இஸ்லாம் என்ற இந்த அழகான தோப்பை இவர்களுக்கு நாம் காட்டக்கூடாதா? அன்பிற்குரியவர்களே, நமது வாலிபர்கள், நமது யுவதியர்கள் ஏன் இஸ்லாத்தை செயல் ரீதியிலும் சொல் ரீதியிலும் உருவகப்படுத்தக்கூடாது? இது நமது தார்மீக கடமை பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரான பாதையை நமக்கு காட்டுவானாக, நல்ல மனிதர்களை நலவின்பால் வழிகாட்டுவானாக. யா அல்லாஹ், நமது பாவங்களை மன்னித்து விடுவாயா, நமது குற்றங்குறைகளை மறைப்பாயா, நமது தவறுகளை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், நல்லவின் பக்கம் நமக்கு நேர்வழி காட்டுவாயா. உன்னுடைய ஹிதாயத் என்ற நேர்வழியான காற்றை இந்த நாட்டிலே வீச செய்வாயா. இழந்தவர்களுக்குரிய இழப்புகளுக்கு நீயே பிரதி உபகாரத்தை வழங்குவாயா. செல்வத்தை கொடுப்பது நீ ரஹ்மானே, செல்வத்தை பறிப்பதும் நீதான் ரஹ்மானே. நமது தவறுகளை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், நமது செல்வங்களை நீ திருப்பி கொடுப்பாயா. இழந்தவர்களுக்கு யா அல்லாஹ் சிறந்த இழப்பீடுகளை நீ கொடுப்பாயா. உலகத்திலே எங்கு எல்லா முஸ்லீம்கள் யா அல்லாஹ் துன்பிக்கப்படுகிறார்களோ, முஸ்லீம்கள் கஷ்டப்படுத்தப்படுகிறார்களோ, கொலை செய்யப்படுகிறார்களோ, அத்தனையும் நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய நாட்டம் இருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ அவர்களுக்கு உதவி செய்வாயா, அவர்களுக்கு உதவி செய்வாயாக. இஸ்லாத்தை யா அல்லாஹ் மலர்ச்சியாக உலகத்திலே மலரச் செய்வாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்பாயாக. ஜனத்துல் ஃபிர்தௌஸில் நம் அனைவரையும் கொண்டு சேர்த்தல்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acnyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.